வெரிகாஸ் வானொலி தமிழ் பணி. இறை மதிப்பீட்டி புதிய உலக படைக்க முழு மனித விடுதலைக்காக
பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவிலிருந்து ஒலிக்கிறது
தமிழ் பணி.
எல்லா புகழும் இறைவனுக்கே. இனிய இதயங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம்.
இன்று திருவள்ளுவர் ஆண்டு ஆணி திங்கள் 23 நாள், ஜூலை 7 தேதி, ஞாயிற்றுக்கிழமை.
இனிய இதயங்களே, உங்கள் அனைவரின் நலமறிய ஆவலாய் உள்ளோம். இங்கு நாங்களும் நலமாய் உள்ளோம். இனிய உறவுகளே, நமது தமிழ் பணியின் அலைவரிசைகள் காலை 6 மணிக்கு சிற்றலை 125.31 மீட்டர், அலைவரிசை எண் 11855, மாலை 7:30 மணிக்கு சிற்றலை 131.51 மீட்டர், அலைவரிசை எண் 9520. இன்றைய நாளின் சிறப்பு பொன்மொழி:
ஒரு காரியத்தை உனக்கு ஒருவன் எப்படி செய்ய வேண்டுமென விரும்புகின்றாயோ அப்படியே அவனுக்கு செய், அதை விரைவாக செய்.
இன்றைய நாள் அன்றைய நிகழ்வு.
1964 இந்தியாவில் முதல் நினைவு நாணயம் வெளியிடப்பட்டது. 1974 இந்தியாவின் முதல் கிராண்ட்ஸ்டாம் பட்டத்தை வென்ற முதல் ஜோடியின் ஒருவரான லியாண்டர் பயஸ் பிறப்பு. 1985 விம்பிள்டன் டென்னிஸ் போட்டியில் ஒரே நேரத்தில் 3 சாதனைகளை நிகழ்த்தினார் பேரிஸ் பேக்கர். 1978 சாலமன் தீவுகள் சுதந்திரம் பெற்ற நாள் இன்று.
அருள் அலைகள்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அருள் அலைகள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்று பொதுக்காலம் 14 ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ளோம். நம் முன்னோர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை பெருமகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். தாங்கள் பெற்றுக்கொண்ட விசுவாசத்தை தம்மை சுற்றியுள்ள மக்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் விசுவாசத்தில் ஆழமாக ஊன்றியிருந்தார்கள். திருப்பலி மற்றும் திருவருட்சாதன கொண்டாட்டங்களில் பங்கேற்று வந்தார்கள். ஆனால் இன்றோ அடுக்குமாடி கட்டிடங்கள், அகலமான சாலைகள், போதுமான மருத்துவ வசதிகள், கை நிறைய சம்பளம், தரமான கல்லூரிகள், வானத்தை முட்டும் தேவாலயங்கள் என நாம் அபார வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். ஆனால் நாம் விசுவாசத்தில் தளர்ந்தும் குறைந்தும் காணப்படுகிறோம். அன்றைக்கு இருந்த ஆழமான விசுவாசம், ஒழுக்க வாழ்வு, கூட்டு குடும்பம் போன்ற மதிப்பீடுகள் மறைந்து நம்மிடையே சுயநலம், பூசல்கள், குடிவெறி போன்ற நோய்கள் நம் மனித மாண்பை சீர்குலைக்கின்றன. இந்நிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவரும் எப்படி திருத்தூதர்களாக நம் பணியை திறம்பட செய்ய முடியும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுறுத்துகின்றன. திருமுழுக்கு யோவானும் இயேசுவும் மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்ற அறிவிப்போடு தம் விண்ணரசு பணியை தொடங்கினார்கள். இயேசு 12 திருத்தூதர்களை பணி செய்ய அனுப்பும் போதும் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என அறிவியுங்கள் என மத்தேய நற்செய்தியில் அதிகாரம் 10:7 கூறுகிறார். இயேசு விரும்பும் திருத்தூதர்கள் மன உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். கவனம் முழுவதும் நற்செய்தி அறிவிப்பதில் இருக்க வேண்டும். இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும். இயேசுவின் தூதர்கள் அமைதியை அளிப்பவர்களாகவும் அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். மனம் தளராமல் உழைக்க வேண்டும். திருத்தூதர்கள் இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக நம்மை ஏற்றுக்கொள்ளாத தருணங்களில் தொடர்ந்து தங்களது பணியை ஆற்ற வேண்டும். நம்மோடு வாழ்கிறவர்களுக்கு, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு நாம் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கும், கணவன் தனது மனைவிக்கும், மனைவி தனது கணவனுக்கும், சகோதர சகோதரிகள் தங்களுக்கிடையேயும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நம் குடும்பத்தில் உள்ள மற்ற யாவருக்கும் நற்செய்தியின் தூதுவராக மாற வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன் என பவுலடிகள் கலாத்தியர் திருமுகத்தில் கூறுவது போல், இயேசுவின் வழியில் சிலுவைகளையும் துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு. எனவே நமது சான்று பகரும் வாழ்க்கையால் நாம் திருத்தூதர்கள் என்பதை உலகிற்கு காட்ட விழைவோம்.
திருப்பாடல் 66.
அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பெயரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள். கடவுளை நோக்கியும் செயல்கள் அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோர் உம்மை பணிந்திடுவர் பணிந்திடுவர். அவர்கள் உம் புகழ் பாடிடுவர் பாடிடுவர். வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர் வாரீர் கடவுளின் செயல்களை பாரீர். மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்குரியவையே. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆர்ப்பரியுங்கள்.
இன்றைய நாளுக்கான நற்செய்தி, புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-12, மேலும் 17-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக் கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசிகளை உங்களுக்கு எதிராக உதறிவிடுகிறோம். ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன். பின்னர் 72 பேரும் மகிழ்வுடன் திரும்பி வந்து, ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர். அதற்கு அவர், வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன். பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது. ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம். மாறாக உங்கள் பெயர்கள் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
இற இயேசுவில் அன்பு நிறைந்த இனிய இதயங்களுக்கு இதயம் கனிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, அருள் அலைகள் என்னும் இந்த நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திருவழிபாட்டு காலத்தின் 14 ஞாயிறை கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இன்று கொண்டாடுகிறார்கள். இந்த நாளின் இறை வார்த்தை பகுதியானது நற்செய்தியை உலகெங்கும் சென்று அறிவிக்கின்ற ஒரு பணியையும் சவாலையும் இயேசுவின் வாயிலாக அவருடைய சீடர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சீடர்களுக்கு என்று சொல்லுகின்ற பொழுது, இன்று இயேசுவின் பெயரை தாங்கி வாழுகின்ற அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நற்செய்தியை எடுத்துரைக்கின்ற ஒரு கடமையை கிறிஸ்து விட்டு சென்றிருக்கிறார். 72 பெயரை தன் பணியை தொடர்ந்து நிறைவேற்ற பல பகுதிகளுக்கு அனுப்புகின்ற இயேசு கிறிஸ்து அவர்களை அனுப்புகின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறு கருத்துக்களை சொல்லி அனுப்புகிறார். அதை இரண்டாக பிரிக்கலாம். முதலாவது, அவர்கள் செல்லுகின்ற பொழுது யாரை நம்பி இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். உங்கள் கையில் பணப்பையோ கைத்தடியோ எதுவும் வேண்டாம், என் அருள் ஒன்றை நம்பி செல்லுங்கள் என்பது போல தனது வார்த்தைகளை எடுத்துரைக்கின்றார் இயேசு கிறிஸ்து. இயேசுவின் நற்செய்தியை தாங்கி செல்லுகின்ற பொழுது இயேசுவை முழுமுதற் பொருளாக வாழ்வில் கொண்டு நடக்க வேண்டும் என்பது இயேசுவின் அழைப்பு. யதார்த்தமாய் பார்க்கின்ற பொழுது இது ஒரு புரியாத ஒரு புதிர். எப்படி இது சாத்தியமாகும்? ஒரு நற்செய்தியை எடுத்து செல்லுகின்ற பொழுது பல்வேறு உபகரணங்கள், தயாரிப்புகள் என்று சொல்லி நடைமுறையில் எடுத்துச் செல்வது வழக்கம்தானே. ஆனால் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம், என்னை மட்டுமே நம்பி செல்லுங்கள் என்று இயேசு சொல்லுவதன் அர்த்தம் என்ன என்று கூர்ந்து பார்க்கின்ற பொழுது, இன்றைய வழிபாட்டின் முதல் வாசகம் என்று சொல்லப்படுகின்ற பழைய ஏற்பாட்டு நூலில் ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை அர்த்தமிக்கதாயிருக்கிறது. தாய் தன் மகனை தேற்றுவது போல ஆண்டவர் உன்னை தேற்றுவார். ஒரு தாய்க்கு தன் குழந்தை மீது எப்படி அக்கறை இருக்கிறதோ அதைவிட பன்மடங்கு ஆண்டவர் நம் நலனில் அக்கறை கொண்டிருக்கிறார் என்று இறைவாக்கினர் எசாயா எடுத்து கூறுகிறார். கடவுளின் பராமரிப்பு, உடனிருப்பு என்றும் இருக்கிறது என்ற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. இதன் அடிப்படையில்தான் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இருக்கின்ற சக்திகளோ உபகரணங்களோ பெரியது என்று நீங்கள் கண்டுகொள்ளுகின்ற சொத்துக்களோ இவை எதுவும் முக்கியமல்ல, மாறாக கடவுளின் உடனிருப்பு உங்களுக்கு நிச்சயம் உண்டு, அதைவிட பெரிய சொத்து உங்களுக்கு தேவையில்லை என்பது போல ஆண்டவர் ஒரு அருள் வாக்கை சொல்லுகிறார். நற்செய்தியை எடுத்து செல்லுகின்ற ஒவ்வொரு பணியாளரும் ஆண்டவர் தம்முடன் இருக்கிறார் என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையில் தங்கள் பயணத்தை தொடர வேண்டும் என்ற ஒரு சவாலினை இயேசு கிறிஸ்து இன்று நமக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக, செல்லுகின்ற பாதை எளிமையான, துயரம் இல்லாத, என்றுமே வெற்றி கொடுக்கின்ற ஒரு பாதை அல்ல. மாறாக எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் சவால்களும் துன்பங்களும் நிறைந்த பாதை என்பதையும் இயேசு எடுத்துக் கூறுகிறார். இந்த இறைவார்த்தை பகுதிக்கு முன்பாக வருகின்ற பகுதியில் இயேசு கிறிஸ்து தான் பாடுபட போகிறார் என்பதை முன்னறிவிக்கின்றார். தம் சீடர்கள் எப்படிப்பட்ட ஒரு முடிவை சந்திக்க வேண்டும் என்பதையும் இயேசு கிறிஸ்து தனது வாழ்க்கை வழியாக எடுத்துக் கூறுகின்றார். தம் சீடர்களை அழைக்கின்ற பொழுது அவர் கூறுகின்ற வார்த்தை, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னை மறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வரட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கிறார். சிலுவை என்ற வார்த்தை நமது செவிகளில் விழுந்தவுடன் நமக்கு தோன்றுவதெல்லாம் துன்பமும் துயரமும் தோல்வியும் தான். ஆனால் இந்த சிலுவையிலும் மகிமை உண்டு என்பதை தமது வாழ்க்கையில் அனுபவித்த பவுலடியார் இன்றைய இறை வழிபாட்டின் இரண்டாம் வாசகத்தின் வழியாக, நான் பெருமைப்படுவதற்கு சிலுவை தவிர வேறொன்றும் இல்லை, அந்த சிலுவையின் மகிமையை என் உடலில் தாங்கியிருக்கிறேன் என்று சொல்லி தமது வாழ்க்கையின் அனுபவத்தை இரத்தின சுருக்கமாக கூறுகிறார். கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய நச்சீதை எடுத்துச் செல்லுகின்ற ஒவ்வொரு பணியாளரும் தமது வாழ்க்கையில் சந்திக்க வேண்டியது இந்த சிலுவையைத்தான். சிலுவை இல்லாமல் கிறிஸ்துவம் இல்லை. ஏனென்றால் உயிர்ப்புக்கு முன்பாக இந்த பாடுகளும் இறப்பும் அடக்கமும் இருக்கிறது என்பது கிறிஸ்தவ வாழ்வின் மறையுண்மை. அன்புக்குரியவர்களே, சிலுவை என்றவுடன் நாம் பாடுகளை மட்டும் பார்ப்பதல்ல, மாறாக நாம் வாழ்வு பெற வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கின்ற கடவுளின் சித்தம் நமது வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று நமது விருப்பு வெறுப்புகளை விட்டு கொடுக்கின்ற ஒரு உன்னதமான அழைப்புதான் இந்த சிலுவை வாழ்வு. பவுலடியார் இயேசுவின் வாழ்க்கையை குறித்து சொல்லுகின்ற பொழுது, கடவுளின் மகனாயிருந்த கிறிஸ்து அந்த நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்றாக கருதாமல் தன்னை மறுத்து தன் தந்தையின் திருவுளத்தை ஏற்று சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு கீழ்ப்படிபவரானார் என்று சொல்லுகிறார். இயேசு தமது சீடர்களுக்கு கொடுத்த அழைப்பின் அர்த்தத்தை பவுலடியார் இந்த வார்த்தைகள் வழியாக நமக்கு எடுத்துக் கூறுகின்றார். கிறிஸ்து வழிதான் அவருடைய சீடர்களின் வாழ்வும் இருக்கிறது என்பதை பவுலடியார் தமது அனுபவமாக கொண்டு அதை நமக்கு ஒரு பாடமாக படிப்பிக்கின்றார். எனவே இயேசு இன்று தமது சீடர்களை அனுப்புகின்ற பொழுது பாடுகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு என்பதை எடுத்துக் கூறுகின்ற பொழுது முதலில் கூறிய ஆண்டவரின் உடன் இருப்பை நமக்கு உணர்த்தி அதன் வழியாக நாம் அவருடைய சித்தத்திற்கு அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பினையும் கொடுக்கிறார். கிறிஸ்துவின் நற்செய்தியை தாங்கி நடக்கின்ற ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றிருக்கின்ற நாம் கடவுளின் உடனிருப்பை உணர்ந்து கடவுளின் சித்தம் நமது வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்ற உறுதிப்பாட்டினை கொண்டு அதன் அடிப்படையில் நாம் பெறுகின்ற அனுபவத்தை, கிறிஸ்து அனுபவத்தை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் இறைப்பணி. கிறிஸ்து சீடர்களை அழைத்ததன் இரத்தின சுருக்கத்தை மார்க்கு நற்செய்தியாளர் சொல்லுகின்ற பொழுது, தம்மோடு இருக்கவும் தம் பணி செய்யவும் தாம் விரும்பியவர்களை அழைத்தார் என்று சொல்லுகிறார். எனவே நற்செய்தி பணியாளர்களுக்கு இருக்க வேண்டிய உன்னதமான பண்பு இது இரண்டும் தான். கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும், அவருடைய பணியை செய்ய வேண்டும். இந்த அழைப்பினை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக 72 பேருக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். இந்த பணியின் நிறைவாக சீடர்கள் திரும்பி வந்து இயேசுவிடம் தங்கள் அனுபவத்தை சொல்லுகின்ற பொழுது அவர்கள் கண்ட வெற்றியினை ஆண்டவரிடம் அக்களிப்போடு சொல்லுகின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அழகாக ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நீங்கள் கண்ட வெற்றிகள் முக்கியமல்ல, மாறாக உங்கள் பெயர்கள் வாழ்வின் புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கின்றன என்பதை குறித்து மகிழுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தையையும் பவுலடியார் தமது அனுபவமாக தமது திருமடலில் கூறியிருக்கிறார். தாம் முன்குறித்தோரை அழைத்தார், அழைத்தோரை திருநிலைப்படுத்தினார், அவர்களை தமக்கு ஏற்புடையவராக்கி மகிமையில் பங்கு கொள்ளச் செய்தார் என்று சொல்லுகிறார். மகிமையில் என்று சொல்லுகின்ற பொழுது இறை திருவுளத்தின்படி உன்னதமான நிலைக்கு கடவுள் அவர்களை உயர்த்தினார் என்பதுதான் பொருள். இயேசுவின் வாழ்க்கையை குறித்து பவுலடியார் சொல்கின்ற வார்த்தையிலும் இயேசு கீழ்ப்படிந்தார் என்று சொன்ன பிற்பாடு கடவுள் அவரை எல்லாருக்கும் மேலாய் உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார் என்று சொல்லுகிறார். எனவே சிலுவை முடிவு அல்ல, அதன்பின் கிறிஸ்துவில் மகிமை உண்டு என்பதை உணர்த்துவதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. நாம் படுகின்ற துன்பங்கள், நாம் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துகின்றார், அவருடைய அன்பை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். அதை நாம் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கெடுத்து கிறிஸ்துவோடு அவரது உயிர்ப்பில் பங்கெடுத்து மகிமையில் பங்கெடுக்கிறோம். இதுவே உன்னதமான கிறிஸ்தவ வாழ்வு. இந்த வாழ்விற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் மகிழ்ச்சி கொள்வோம். எனவே அன்பு இதயங்களே, இன்றைய இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கின்ற உன்னதமான அழைப்பினை ஏற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உன்னதமான நற்செய்தியை உணர்ந்து அவருடைய அன்பை எடுத்துச் சொல்லுகின்ற உண்மை கருவிகளாய் வாழுகின்ற வரங்களுக்காய் நாம் அனைவரும் சேர்ந்து செபிப்போம். இறைவன் உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக.
வேரித்தாஸ் தமிழ்பணி, திருச்சபை செய்திகள். இந்தியாவில் இளம் பருவத்தினர் சாத்தானை வழிபடும் குழுக்களால் மயக்கப்படுவது குறித்து கிறித்தவ சபைகள் கவலை. நாகாலாந்து தலைநகர் கோஹிமாவில் கடந்த சில மாதங்களில் மட்டும் 3000 மேற்பட்ட இளம் பருவத்தினர் சாத்தானை வழிபடும் குழுக்களால் ஈர்க்கப்பட்டுள்ளனர் எனவும், இவர்களை மீட்டெடுக்கும் பணிகளில் நாகாலாந்து கத்தோலிக்க பெண்கள் கழகத்தின் தாய்மார் கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் கூறப்பட்டுள்ளது. சாத்தானை வழிபடும் குழுக்களின் செயல்பாடுகள் குறித்து பேசிய இந்திய ஆயர் பேரவையின் நீதி மற்றும் அமைதி ஆணைய செயலர் அருட்பணி சார்லஸ் இருதயம், இச்செய்தி அதிர்ச்சி தருவதாகவும், இந்த நம்பிக்கை ஆண்டில் இத்தீமையை முற்றிலும் ஒழிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சிறுபான்மை சமய சமூகங்களை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தான் திரு அவை புதிய முயற்சி. பாகிஸ்தானில் மறைப்பணியாற்றும் துறவு சபைகளின் அதிபர்கள் அவையின் நீதி மற்றும் அமைதி பணிக்குழு கடந்த வாரத்தில் கராச்சியில் நடத்திய கூட்டத்தில் வன்முறையை எதிர்கொள்ளும் கிறித்தவர்களுக்கு உதவும் புதிய வழிகள் குறித்து ஆராய்ந்தபோது சமூக பாதுகாப்பு குழுக்களை உருவாக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. பல்வேறு கிறித்தவ சபைகளைச் சேர்ந்த குழுக்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் மற்றும் பிற தொழில்களை செய்பவர்களை கொண்ட 15 சமூக பாதுகாப்பு குழுக்களை உருவாக்கியுள்ளது அந்த பணிக்குழு. பாகிஸ்தானில் கிறித்தவர்களுக்கு எதிரான பாகுபாடுகளை களையவும், இனவாத பிரிவினை செயல்களை கட்டுப்படுத்தவும், சட்டம் மற்றும் நீதியை ஊக்குவிக்கவும் இக்குழுக்கள் செயல்படும். கத்தோலிக்க பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் இயேசுவை அறிவிக்க வேண்டும். கர்தினால் டாகல். மணிலாவில் உள்ள கத்தோலிக்க பள்ளிகளுக்கென புனித பெர்னாண்டோ தி தியாலோ பங்கில் திருப்பலி நிகழ்த்திய கர்தினால் லூயிஸ் ஆண்டனியோ டாகல், விசுவாசிகள் கிறிஸ்துவோடு உறவில் வாழ்வதற்கு உதவுவதற்காகவே கத்தோலிக்க பள்ளிகள் இயங்குகின்றன என்று கூறினார். மேலும் அமெரிக்க ஐக்கிய நாட்டு ராணுவம் பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் மிகுந்த அளவில் செயல்படுவது தடை செய்யப்படுமாறு பிலிப்பைன்ஸ் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். அமெரிக்க ஐக்கிய நாட்டு படைவீரர்களும் ஆயுதங்களும் ராணுவ வண்டிகளும் பாதுகாக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் கடற்பகுதிக்கு சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் அழிவையும் முன்வைக்கின்றன என்று மேலும் அவர் கூறினார். நம்பிக்கையாண்டில் கர்தினால் சென் அவர்கள் வழங்கி வரும் மறைக்கல்வி வகுப்புகள். நம்பிக்கையாண்டின் துவக்கத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையன்றும் கர்தினால் சென் அவர்கள் 90 நிமிடங்கள் நீடிக்கும் மறைக்கல்வி பாடங்களை நடத்தி வருகிறார். இந்த வகுப்புகள் நடைபெறும் அரங்கத்தில் 100 பேர் மட்டுமே அமர முடியும் என்பதால் இவ்வகுப்புகள் இணையதளத்தின் வழியாக பல பங்கு மக்களையும் தற்போது அடைந்து வருவதாக கர்தினால் சென் கூறினார். கர்தினால் சென் அவர்கள் இதுவரை வழங்கியுள்ள 40 அதிகமான மறைக்கல்வி பாடங்கள் டிவிடி ஒளித்தகடுகளில் பதியப்பட்டு சீனாவில் உள்ள மக்களையும் அடையும் திட்டம் ஒன்று உள்ளது என்றும் ஆசிய செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. கர்தினால் கோகோ பல்மேரியோ, வறுமையும் நிலையான வளர்ச்சியும் திரு அவைக்கு சவால். வறுமை, பொது சொத்துக்கள் மற்றும் உறுதியான வளர்ச்சி என்ற தலைப்பில் இடம்பெற்ற அனைத்துலக கருத்தரங்கில் இப்பூமியின் இயற்கை வளங்களை அறிவுபூர்வமாக பயன்படுத்தவும் அவற்றை சிறந்த முறையில் சமமாக பங்கிடவும், வெப்பநிலை மாற்றத்தின் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு தொலைநோக்கு பார்வையில் தீர்மானங்கள் எடுக்கவும் அனைத்துலக சமுதாயம் திறமையற்று இருக்கிறது என்று கர்தினால் கோகோ பல்மேரியோ குறை கூறினார். ஏழ்மை புதிய நூற்றாண்டின் பெரும் சவாலாக இருக்கிறது என்றும், ஏழ்மையை ஒழிப்பதற்கு அனைத்துலக நிறுவனங்களும் நாடுகளும் பல அழகான எண்ணங்களையும் பல திட்டங்களையும் விதிமுறைகளையும் முன்வைக்கின்றன, ஆனால் அவை வெறும் ஏக்கங்களாகவே இருக்கின்றன என்றும் தெரிவித்தார். அனைத்துலக சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சி நிறுவனத்தால் இந்த கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் ஜெபிக்க வேண்டும். திருத்தந்தை பிரான்சிஸ். நமக்கு இறைவனின் அருள் வேண்டுமெனில் அது மன உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் கேட்கப்பட வேண்டும். அப்போதுதான் அது உண்மையான ஜெபமாகும் என்றார் மேலும் அவர். திருப்பாடல் 102 முக்கியத்துவத்தையும் மேற்கோள் காட்டி தன் மறைவுரையை வழங்கினார் திருத்தந்தை. இந்திய கத்தோலிக்க தொழில் அதிபருக்கு சமுதாய மாற்றத்தை உருவாக்கியவர் என்ற விருது. மும்பையைச் சேர்ந்த திருவாளர் அத்தைடே அவர்கள் ஏழை குழந்தைகளுக்கு தரமான கணினி கல்வியை வழங்குவதற்கு 1993 முதல் கணினி கல்வி மையம் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 20 ஆண்டுகளில் 3 லட்சத்திற்கும் அதிகமான ஏழை சிறார் இந்த மையத்தில் கணனி பயிற்சி பெற்று பல துறைகளில் தற்போது பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்று ஆசிய செய்தி நிறுவனம் கூறியுள்ளது. திருவாளர் அதைடே அவர்கள் பணியை பாராட்டி இந்தியா லீடர்ஷிப் கான்க்ளேவ் என்ற அமைப்பினர் அவருக்கு சமுதாய மாற்றத்தை உருவாக்கியவர் என்ற விருதை அண்மையில் வழங்கியுள்ளனர். தொழில் மற்றும் வர்த்தக உலகமும் இணைந்து செல்ல வேண்டும் என்று தான் கண்டுவந்த கனவு நனவானது குறித்து மிக்க மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக திருவாளர் அதைடே அவர்கள் இவ்விருது வழங்கும் விழாவில் கூறினார். செய்திகளை படித்தளித்து உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.
எம் இனிய இதயங்களே, வெரிதாஸ் தமிழ் பணியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன.
இனிய இதயங்களே, தமிழ் பணியின் நிகழ்ச்சிகள் குறித்து உங்களது கருத்துக்கள், விமர்சனங்கள், ஆலோசனைகள், ஆக்கங்கள் ஆகியவற்றை பின்வரும் முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள்.
வெரிதாஸ் தமிழ் பணி, சாந்தோம் கலை தொடர்பு நிலையம், தபால் பெட்டி எண் 6161-64, லஸ் கோயில் சாலை, சென்னை 4.
வேரித்தாஸ் தமிழ் பணி, சமூக தொடர்பு மையம், தபால் பெட்டி எண் 44, மட்டக்களப்பு, இலங்கை.
வெரிதாஸ் தமிழ் பணி நிகழ்ச்சிகளை www.rveritas-asia.org/tamil என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழுங்கள்.
மின்மடல்கள் வாயிலாக எம்மை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி tamilrva@gmail.com.
நம்மை உருவாக்கிய இறைவன் எல்லா தீமைகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆசிகள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுபவர்கள்
தந்தை டேவிட், தந்தை ஜோசப், அருட்சகோதரிகள் நிர்மலா மற்றும் ரோஸ்லெட்.